திருச்சிற்றம்பலம் சைவம் டாடாரியின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: திருக்குறளில் முப்பொருள் உண்மை. வழங்குபவர் குளித்தலை திரு மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நிறைய விளக்க நம்ம தேவார திருவாசகங்கள்ல ஏராளமா இருக்கு. நன்றி. ஆமாறும் திருவடிக்கே அகங்குளையன் அன்புருகேன், பூமாலை உணர்ந்தேத்தேன் புகழ்ந்துரையன், புத்தேளிர் கோமான் என் திருக்கோயில், தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வான். நிலை பெறுமார் என்னுதியேல் நெஞ்சே நீ வா நித்தலு எம்பெரும் எம்பிரானுடைய கோயில் உக்கு, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை உணர்ந்தேத்தி புகழ்ந்து பாடி, தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்று அலை உணல் சேர் செஞ்சடையம் ஆதி என்று ஆரூரா என்றென்றே அழறான். இதுதான் நல்வினைய தேடி. நல்வினை வந்துருச்சுன்னா தீவினை ஓஞ்சுது. தீவினை இருக்கான். இப்ப மரம் வளர்ந்துருச்சுன்னா களை என்ன ஆகும், வளர அப்படி பயிர் வளர்ந்துருச்சுன்னா களைய வந்து தானே போய் நெல் நடும்போது பார்த்தீங்கன்னா பயிரும் களையும் சேர்ந்த மாதிரி வளரும். இந்த களையை ஆரம்பத்துல எடுத்து விட்டோம்னா பயிர் வளர்ந்துடும். கொஞ்சம் மேல பயிர் வந்துருச்சுன்னா களை வந்து இல்லாம போயிடும், அதுக்கப்புறம் வராது. அதுபோல நல்வினை அதிகமாக வந்து விட்டால் தீவினை அது இருக்கிற இடம் தெரியாம போயிடும். இதெல்லாம் வழிகள், நம்முடைய சித்தாந்த நெறிகள். அதற்கப்புறம் தீவினையை பத்தி சொல்றார். தீவினை தீய பயத்தலால் தீயவை தீயினு அஞ்சப்படும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினு அஞ்சப்படும். எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். வினை என்பது விடாது தொடர்ந்து வரும். ஆன்மாவும் தொடர்ந்து வரும் என்றால் அந்த வினையை வந்துட்டு நிழல் போல வரும். அதை காலம் பார்த்து சுவாமி அதை அனுபவிக்க வைக்கிறார். அதனால தீவினை என்பது தீயவை என்பது ஒரு காலம் செய்யக்கூடாது. பிறர் மனம் நோகும்படியாக தீய வினையை தேடிக்கொள்ளக்கூடாது. ஒருத்தன் திட்டுறான் அப்படின்னு சொன்னா நம்மள வையறான், கடுமையா வையறான். அப்ப வந்து அந்த வினையை வந்து நம்மகிட்ட இருக்கிற வினையை அதை வாங்கிட்டு போயிடுறான்னு அர்த்தம். பொறுமையார் பரார்த்தத்தை புசிக்கும் நாள் செய்த கண்மம் மறுமையில் தொடரா வண்ணம் மாண்டு போம் வகையேதெனில் அறிபவர் அறிந்து பூசித்து அறமெல்லாம் பறித்துண்பார்கள். சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வர். நல்வினை தீவினையை போக்குற வழி என்ன அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இப்போ ஒரு நல்ல ஞானி, ஒரு மகான் ஞானி, ஒரு அறிஞர் சார்ந்தோர்கள் சிவனடியார்கள்னு வச்சுக்கோங்க. அந்த சிவனடியார்கிட்ட நல்வினையும் தீவினையும் இருக்கும். அந்த நல்வினை தீவினையை எப்படி போக்குறது அப்படின்னு, இப்போ ஒரு ஞானியை இகழ்ந்தோமானால் அவர்கிட்ட இருக்கிற தீவினை எல்லாம் நம்மகிட்ட வந்துடும். என்ன பெரிய ஞானி ஒன்றும் தெரியாம அப்படின்னு ஏதோ இகழ்றோம் திட்டுறோம் அப்படின்னா என்ன ஆகுது, அங்க இருக்கிற பாவம் எல்லாம் வந்துடும். அப்ப அந்த ஞானிக்கு என்ன ஆகுது, தீவினை தீவு. இப்ப அவரை தோத்திரம் பண்ணி வணங்கி அர்ச்சனை பண்ணி அவருக்கு நமஸ்காரம் செய்து அவரை புகழ்ந்து அப்படி அவருக்கு நல்லவராக தொண்டு செய்து நடந்து கொண்டோமானால் அவர்கிட்ட புண்ணியம் நமக்கு. இப்ப என்கிட்ட வந்து நல்வினை தீவினை இருக்கு. என்ன ஒருத்தர் புகழ்றார் அப்படின்னா நான் என்கிட்ட இருக்கிற புண்ணியத்தை அவர் வாங்கிட்டு போறார். என்ன ஒருத்தன் கடுமையா பேசுறான் திட்டுறான் வயிறான் அப்படின்னா அவன் என்ன பண்றான், என்கிட்ட இருக்கிற பாவத்தை வாங்கிட்டு போறான். இதுல ஒரு விஷயம் இருக்கு, பாவத்தை வாங்குறவன் நல்லவனா புண்ணியத்தை வாங்குறவன் நல்லவனா? பாவத்தை வாங்குறான். அதனால அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, நம்மளை ஒருத்தன் திட்டுறான்னா அது நமக்கு சுகம், நம்ம கிட்ட இருக்கிற பாவம் தொலையுது. பொறுமையா இருந்தோம், பொறுமையா பொறுமையினாலே இந்த இரண்டு வினையும் வெல்லலாம். பொறுமையினாலே நல்வினை தீவினைய வெல்லலாம் அப்படிங்கிறது அந்த பாடல்ல வரக்கூடிய. இப்போ பொறுமையார் பரார்த்தத்தை புசிக்கும் நாள் செய்த கண்மம் மறுமையில் தொடரா வண்ணம், பாவம் அடுத்த ஜென்மத்துக்கு வராதான், மறுமையில் தொடரா வண்ணம் மாண்டுவோம் வகையேதெனில் அறிபவர் அறிந்து பூசித்து அறமெல்லாம் பறித்து உண்பார், சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார்கள் என்பது அந்த பாடல். பொறுமையினாலே தீவினையை வெல்லலாம், அந்த வினை அடுத்த ஜென்மத்துக்கு வராதான். அதனால தீவினை உண்டாகின்ற வழியில போகக்கூடாது. மனம் ஒளி மெய்களாலே தீவினை வராம பாதுகாக்கணும். நாம பிரார்த்தனை அதுதான் பட்டினத்தார் வேண்டுகிறார். சொல்லால் வரும் குற்றம், குற்றம்னாலும் தீவினைனாலும், சிந்தனையால் வரும் தோடம், சிந்த நினைப்பினாலே தீவினை உண்டா, செய்த பொல்லாத தீவினை உடம்பாலே வரக்கூடிய தீங்குகள். பார்வையிற் பாவங்கள், பொல்லாதத பார்த்தோமானால் என்ன பாவம், நல்லது அதுதான் சிவ தர்சனம். சிவ தர்சனம் சிவன் அடியார்கள் தர்சனம். இப்ப சினிமா டிவி எல்லாம் வருது என்னென்னமோ ஒரு அதை உட்கார்ந்து மணிக்கணக்கா வேற பார்த்துக்கிட்டு இருக்க. செய்த பொல்லாத தீங்குகள், பார்வையிற் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள். சிவபுண்ணியம் சிவசம்பந்தம் இல்லாத நூல்களை கேட்டா அதனாலேயும் பாவம் வருமா? சிவசம்பந்தம் இல்லாத நூல்களை கேட்டால் அதனால பாவம் வருமா? அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா. புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள், ஆயவுமற்று எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகின் இல்லா பிழையும் என் அஞ்செடுத்து சொல்லா பிழையும். இது 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 ஒரு வகையான பாடல், அது ஒரு வகையான பாடல். இது செய்யலேனாலும் பிழை வரும். செய்ய வேண்டிய சிவபுண்ணியங்களை புண்ணிய காரியங்களை செய்யாமல் இருந்தாலும் தீவினை சேரும். குளிக்காம பேசாம உட்கார்ந்துருந்தா அழுக்கு சேருது இல்லவா? வெளியில போக வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருங்க, அழுக்கு வருதா இல்லையா? அப்ப இது என்ன பண்ணணும், தூய்மைப்படுத்தி. அது போல நல்வினை செய்து கொண்டே இருக்கவன், செய்ய வேண்டிய நல்ல செயல்களை சிவபுண்ணியங்களை செய்யலேனாலும் பாவம் வரும், தீவினை சேரும். இப்ப தீட்சை பெற்றுக்கொண்டு அனுஷ்டானம் பண்ணலன்னு அதெல்லாம் பாவம் சேரும். தினந்தோறும் அன்றாட வழிபாடு செய்யவில்லையானால் அதனாலும் பாவம் சேரும். அதுதான் பட்டினத்தார் இப்படி சொல்றாரு. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செடுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருவாய் கட்சி. இது நல்லது செய்யலேனா வரக்கூடிய பாவம். முதல்ல சொன்ன தீயது செஞ்சா வரக்கூடிய பாவம். அது திருவள்ளுவர் சொன்னார், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். நல்ல உணவை சாப்பிடலைனாலும் உடம்புக்கு தொந்தரவு, பொல்லாத உணவு சாப்பிட்டாலும் உடம்புக்கு தொந்தரவு. அப்ப செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதிருந்தாலும் கெடுதல், செய்யக்கூடாததை செய்தாலும் கெடுதல். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். அந்த திருக்குறளுக்கு பட்டினத்தார் ரெண்டு பாடல் பாடியிருக்கார். ஆகையினால அது இயமன் நியமம் சொல்லணும். இயமம் என்றால் நியம, தினந்தோர் செய்ய வேண்டிய பூஜை அனுஷ்டானங்களை விடாமல் செய்வது. இயமம்னா செய்யக்கூடாததெல்லாம் விட்டு விடுவது. அப்படி இருந்தால் வினை சேராது. அதற்கு மேலே இந்த வினைகள் எல்லாம் சேராமல் இருப்பதற்காக இப்படி சிவபுண்ணியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது நம்முடைய சித்தாந்த சாத்தனுடைய முடிந்த முடிவு. அது முதல்ல வந்து இது நல்வினை தீவினை, இது வந்து கண்மம். அடுத்தது ஆணவம். ஆணவம் என்பது யான் என்கின்ற செருக்கு, யான் எனது என்னும் செருக்கு. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போல், நேற்று சொன்ன யான் எனது என்னும் செருக்கு, அதுதான் ஆணவ பலம். பாசம் என்பதிலே முதல்ல இருக்கிறது ஆணவம், அது உயிரோடு எப்போதும் இருப்பது. ஆணவத்துக்கு வந்து அழிவு கிடையாது. முத்தி காலத்திலையும் ஆணவ பலம் இருக்கும், முத்தி காலத்திலையும் ஆணவம் இருக்கு. அது என்ன செய்யும் என்றால் உலகத்தை மறைத்து கடவுளை காட்டும். இப்ப பெத்த காலம் என்று சொல்லக்கூடிய இந்த சமயத்துல ஆணவ மலம் என்ன செய்கிறது என்றால் கடவுளை மறைத்து உலகத்தை காட்டும். இப்ப கண்ணப்ப நாயனார் காலத்திய பிற கண்டாரு, கடவுளை காட்டியது உலகத்தை காட்டவில்லை. அப்பா தெரியல, அம்மா தெரியல, கூட வந்த நாணன் தெரியல, தன்னுடைய பேரு என்னன்னு தெரியல, மறைச்சிருச்சு. முன்னதான் நிக்கிற நாணன் அந்த மலை என்ன செய்யுது, இதெல்லாம் தெரியாம கடவுளை மட்டும் காட்டு. காலத்தி எப்பதான் தெரியும், சுவாமி தான் தெரியுதே தவிர உலகம் தெரியவில்லை. அதே நாணனுக்கு அங்கே இருக்கிற கடவுள் தெரியல, உலகம் தெரியும். அந்த மலத்தினுடையவர் பக்குவம் அடைந்த ஆன்மாக்களுக்கு ஆணவ மலம் கடவுளை காட்டும், உலகத்தை மறைக்கும். பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு உலகத்தை தான், இப்ப நமக்கெல்லாம் உலகத்தை தான் காட்டு. ஆகையினால அது ஆணவ மலம் என்பது யான் எனது என்கின்ற இரண்டு வகையாக இருக்கும். அந்த ரெண்ட திருவள்ளுவர் வந்து யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் மானோர்க்கு உயர்ந்த உலகம் புகழ் என்று தெரிவிக்கிறார். அதனால வழிபாடு செய்கிற போது, புண்ணிய காரியங்கள் செய்கிற போது அந்த ஆணவ மலம் என்பது இல்லாமல் இருக்கும். நாம் செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் செய்யும். அப்படி செஞ்சோமானால் அந்த வினை மேலும் வராது. செருக்கு விட்டவரே பூசை செய்ய நேர் நின்றாய் போற்றி என்பது திருவிளையாடற் புராணம். அதுக்கு அடுத்தது மாயை என்கின்ற ஒரு மரம். ஆணவ மலம் கண்ம மரத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறோம். இப்போ மாயாமலம். மாயாமலம் என்பது அது ஒரு வகையில் நமக்கு உதவி செய்யக்கூடிய, மாயை என்பது நமக்கு உதவி செய்யக்கூடிய, அதை பயன்படுத்துகிற முறையில் இருக்கு. விளக்கு, மாயை என்பது விளக்கு போன்றது. ஒரே இருட்டான சூழ்நிலை ஒரு விளக்கு இருந்தால் அது எப்படி பயன்படும்? அந்த விளக்கு வெளிச்ச வச்சு திருவாசகமும் படிக்கலாம், வேற கதையும் படிக்கலாம். குமுதம், ஆனந்த விகடன், இது மாதிரி கதைகள், பொதுவான உலகியல் கதையும் படிக்கலாம். படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள். இந்த விளக்கு வெளிச்சத்தை கொண்டு நல்ல காரியத்தையும் செய்யலாம், சீட்டாடவும் செய்யலாம், திருவாசகமும் படிக்கலாம். அதே விளக்கு வெளிச்சத்தை வச்சு என்ன செய்யலாம்? சீட்டாடலாம், கதை பேசலாம், ஊர் கதையும் பேசலாம். ஆக பயன்படுத்துகிற புத்தியை நமக்கிட்ட கொடுத்துருக்குறான். நாம பயன்படுத்த தவறிட்டு சாமியை குறை சொல்லக்கூடாது. அந்த திருவரும் பயன் அடகாசு விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. இப்ப நாம விளக்கு வெளிச்சத்துல தான் இருக்கிறோம், உண்மையான ஒளியில இல்ல. இப்ப இருக்கிற மாயை வந்து சிறிது வெளிச்சம், விளக்கு வெளிச்சம், ஓரளவு தெரிந்தும் தெரியாமல் இருக்கு. இப்ப கடவுளை பத்தி நமக்கு தெரியுதா? தெரியுது. தெரியலையா? தெரியாம இல்ல, தெரிஞ்சும் தெரியாமையும் இருக்கு. இதான் மாய், இந்த மாயை. நல்ல ஞானம் வந்துருச்சுன்னா அதான் பேரொளி. அப்ப பிரகாசமாச்சுன்னா அப்ப ஒளி மட்டும்தான் இருக்கும். இந்த இதுவும் போய் இருளும் போய் ஒளி மட்டும், அது சுத்த நிலை என்று சொல்லப்படும். கேவலம் அனாதி கேவலம் சுத்த இருளாக இருப்பது. சகலம் இது சிறிதளவு வெளிச்சம் இருக்கும், இருள் தான், இருளே கொஞ்சம் விளக்கு வெளிச்சம் மாதிரி. இது போனதுக்கு அப்புறம் சுத்தம் என்கின்ற நிலையில அது தூய பிரகாசமாக அங்க இருளே கிடையாது, ஒளிமயமா இருக்கும். அதான் சுத்த நிலை என்று சொல்லுவோம். மூன்று நிலை ஆன்மாக்கள். அதனால இந்த மாயையில இருக்கிற கொடுக்கப்பட்ட பொருள் எல்லாம் ஒரு டெம்பரவரியானது, இது சதம் என்று எண்ணக்கூடாது. இந்த சகலத்திலே கொடுக்கப்பட்ட மாயினால உண்டு பண்ணப்பட்ட பொருள், உடம்பு, இந்த உலகம், தேடி வைக்கின்ற செல்வங்கள், இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி, பர்மனண்ட் கிடையாது. உடம்பு பர்மனண்டா? நிலையானதா? கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் நிலையானது சொல்ல முடியுமா? யாரும் சொல்லவும் முடியாது. ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டி சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல, நின்றாள் சதம் கட்சி. அதனால இது வந்து நிலையில்லாத பொருள். நிலையில்லாத பொருளை வைத்துக் கொண்டு நிலையான பொருளை தேடிக்கொள்ளவர். யாக்கை நிலையல்ல, அத குமரகுருபரர் சொன்னார். தண்ணீரில் எழுதுகிற குமிழி மாதிரி உடம்பு, நீரில் எழுத்தாகும் யாக்கை, தண்ணீரில் எழுதுகிற எழுத்து போல இந்த உடம்பு. தண்ணீரில் இருக்கிற குமிழி இருக்குது பாருங்க, அதுதான் இளமை. தண்ணீரில் குமிழி வரும், மழை பெய்கிற காலத்தில் குமிழி பாரு, அது கொஞ்ச நேரம் அப்படி வரும், திடீர்னு இல்லாமல் போயிடும், அது மாதிரி தான் இளமை. தண்ணீரில் வருகிற அலை போன்றது தான் செல்வம். பெருசா வரும் அலை, அப்புறம் என்ன ஆகும்? இல்லாமல் போகும், அதுதான் செல்வம். தண்ணீர்ல எழுதுற எழுத்து மாதிரிதான் இந்த உடம்பு. எவ்வளவு நேரம் இருக்கும்? எழுதுற நேரமும் அழியிற நேரமும். இப்படி இருக்கிற நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கை, செல்வம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிலையான ஒரு பொருளை தேடாம இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன தைரியம்? அப்ப நிலையானது எது என்றால் சிவ வழிபாடு ஒன்றுதான் நிலையானது. சிவனை வணங்கி அவனுடைய அருட்செல்வத்தை பெற்றுக் கொண்டோமானால் அதுதான் நிலையான செல்வம். பொருட்செல்வம் அழிந்து போகும், அருட்செல்வம் அழியாமல் இருக்கும். அதை குமரகுருபரர் அப்படி அழகா சொல்றார். நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை, நமரங்கால் என்னே வலுத்தாதது எம்பிரான் மன்னன். குமரகுருபர் பெரிய இலக்கியம் சாதனை படைச்சிருக்கார். அதனால இல்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை அப்படின்னா திருவள்ளுவர். நிலையாமை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். இல்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை, இது வந்து புல்லறிவு. புல்லறிவுனா சாதாரண ஒரு அறிவு, மேலோட்டமான அற்ப அறிவு. இது நிலையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு அற்ப அறிவு, சொற்ப அறிவு, அற்ப அறிவு. நிலையானதை தெரிந்து கொண்டதுதான் பேரறிவு. இல்லாதவற்றை நிலையினை என்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்பது. ஆகையினாலே நிலையில்லாதவற்றை தெரிந்து கொண்டு நிலையானதை பெற்றுக்கொள்ளும். இந்த வினையினுடைய தன்மை, இந்த வினையை நீக்குகின்ற வழி, இதெல்லாம் இந்த பகுதியில் இந்த ஒரு நாலஞ்சு திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லியிருக்கார். இது நிறைய சொல்லியிருக்காரு. வினைப்போகமே ஒரு தேகங்கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினைப்போதளவு நில்லாது கண்டாய். இந்த சப்ஜெக்ட் இப்ப சொன்னதெல்லாம் தொகுத்து பட்டினத்தார் ஒரு பாட்டு சொல்றார், ரொம்ப அற்புதமான பாட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. வினைப்போகமே ஒரு தேகங்கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினைப்போதளவு நில்லாது கண்டாய். என்ன தீர்ந்துருச்சுன்னா விளக்கு என்ன ஆகும், அடுத்த வினாடியே நின்று போகும். வினை தீர்ந்துருச்சுன்னா உடம்பு அடுத்த வினாடி. வினைதான் ஒளிந்தால் தினைப்போதளவு நில்லாது கண்டாய். அதனால என்ன செய்யணும், சிவன் பாதம் நினை, நினைப்பாரை மேவி நினையாரை நீங்கி. நினைக்காதவன விட்டுணும், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நினையாரை நீங்கி நெறியில் நின்றால் உனைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்றவரை என்று பட்டினத்து சுவாமிகள் அறிவிக்கின்றார். அதனால ரொம்ப அற்புதமான பாடல் பதி பசு பாச உண்மையில. இன்னைக்கு சொன்ன சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், ஆழமான சப்ஜெக்ட். இதெல்லாம் பட்டினத்தார் நமக்கு நல்ல உதவி பண்றார். திருவள்ளுவர் வந்து திருவள்ளுவருடைய திருக்குறள் பட்டினத்தார் தாயுமானவர், பட்டினத்தார் அருணகிரிநாதர், திருமந்திரம், இதெல்லாம் அந்த ஒரே அபயாருடைய பாடல், இதெல்லாம் ஒரு ஒரே அமைப்பில் இருக்கும் அப்படிப்பட்ட அற இலக்கியம். ஆகையினால இது போன்ற நல்ல நூல்களை எல்லாம் தொடர்ந்து படித்து கற்று கேட்டுக்கொண்டே இருக்க வேணும். இந்த பிறவியில வந்து சிவ நூல்களை படிக்கணும். சிவ நூல்களை படிப்பதனால தான் நேற்று சொன்னேன், மற்ற நூல்களை படிப்பதனாலே ஆணவ மரம் வரும், கல்வியினாலே செருக்கு வரும். இந்த நூல்களை படிக்கிற போது கல்வியினாலே வருகிற அந்த செருக்கு வராது. ஏன்னா இது பாடமே அதுதானே ஆணவம். அதனால செருக்கை அறுக்கக்கூடிய நம்முடைய ஞான நூல்கள், நூலனந்த கோடி தேடி மால் மிகுந்த பாருளோரை நூறு செஞ்சல் கூறி மாறி விளைவீமை நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துளாகும் ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாய் என்பது அருணகிரிநாதருடைய திருக்குறள். அப்படி நல்ல நூல்களை படித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. சிவபுராணங்கள்லாம் நமக்காக அங்கிருந்து வந்து கொடுத்துருக்காங்க, கைலாயத்திலிருந்து வந்து இந்த நூல்களெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அவற்றையெல்லாம் தொடர்ந்து கற்று கேட்டு சிவபுண்ணியத்தை நிரம்ப பெற்று கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நமக்கு சைவம் டாட் ஓஆர்ஜி நிறுவனத்தினர் இந்த சிவப்பணி செய்வதற்கு நிறைய உதவி செய்கின்றார்கள். அந்த நிறுவனம் இன்னும் நிறைய சிவத்தொண்டுகளை செய்து நீண்டகால இந்த பணியிலே நிற்பதற்கு சிவபெருமான் நிறைய திருவுரும் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதை கேட்ட அனைவருக்கும் சிவபெருமான் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் நீண்ட ஆயுளும் தந்தருள்வார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை பூர்த்தி செய்கின்றேன். திருச்சிற்றம்பரம் பார்வதி பதயே.